திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். யோவான் ஸ்நானன் ஒரு நாளிலே தன்னுடைய சீஷர்களோடு அவர் நிற்கும்போது இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை தன் சீடர்களுக்கு அவர் சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன். மறுபடியும் சொல்லுவார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க என்னை அனுப்பினவர் என்னிடத்திலே, யாரிடத்தில் நீ பரிசுத்தாவியை காண்கிறாயோ அவரே பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்று யோவான் ஸ்நானன் தன் சீடர்களுக்கு சொல்லிவிட்டு சொல்லுவார். அப்படியே நானும் கண்டு, அப்படியே நானும் இவரிடத்தில் ஆவியானவரை கண்டு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வருகின்றேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொன்னேனே, அவர் இவர்தான் என்று யோவான் ஸ்நானன் தன் சீஷர்களுக்கு இதை சொல்லுகின்றார். சொன்ன மாத்திரத்திலே அந்திரேயாவும் அவனோடு கூட காணப்பட்ட இன்னொரு சீடனும் இயேசுவை பின்பற்றி போய்விட்டார்கள். இதுதான் ஆண்டவர் தனக்கு கிடைத்த, ஆண்டவருக்கு கிடைத்த முதல் சீடர்கள். யோவான் ஸ்நானத்திலிருந்து இயேசுவிடத்திலே சென்றார்கள். இதை நாம் வாசிக்கும் போது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் யோவான் ஸ்நானம் தன் சீடர்களை ஆயத்தப்படுத்தினது தனக்கு புகழ் பாட அல்ல. நீங்கள் எப்போதும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்வில், என் வாழ்வில் நமக்கு புகழ் பாட எந்த சீடனும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவனுக்குரிய மகிமையை நான் திருடுவேனேயானால் என் தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவே இருப்பார். யோவான் ஸ்நானன் சொன்னதெல்லாம் தன் சீடர்களுக்கு என்னவென்றால், எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்னவென்றால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சொன்னதெல்லாம் என்னவென்றால், என்னலும் அவர் பெரியவர், நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். இதுதான் யோவானின் போதனை. அதனால யோவானிடத்தில் இருந்த சீடர்கள் யாருமே யோவானை பார்த்தவுடன் பரவசம் அடையவில்லை. அவர்களுடைய எண்ணமெல்லாம் இயேசு எங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், இவர்கள் சொல்லுகின்ற அந்த இயேசுவானவர் யார், இவர் சொல்லுகின்ற பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யார். அந்த எண்ணத்திலே தான் காணப்பட்டார்களே ஒழிய, யோவானை கண்டவுடன் ஐயா நீங்க பெரியவங்கன்னு சொல்ல முடியல அவங்களால. காரணம் என்னன்னா, யோவான் எப்பொழுதுமே சொன்னது இயேசு என்கிற ஒருவர், அவர் என்னிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் தகுதி இல்லை, அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்தாவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். எனவே சீடர்களுடைய எண்ணமெல்லாம் யோவான் அல்ல, இயேசு எங்கே, இயேசு எங்கே, இயேசு எங்கே. இப்போது யோவான் சொல்லுகின்றார், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவன் பின்னாலே சென்று விட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, ஒரு சீஷன் அவனுடைய சீஷத்துவத்திலே செய்ய வேண்டிய பெரும் பணி என்னவென்றால், தன்னை அல்ல கிறிஸ்துவை அவன் அடையாளம் காட்ட வேண்டும். யாரும் என்னை பின்பற்றிவிடக் கூடாது, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். யாரும் என்னை பற்றி புகழ்ச்சியாக சொல்லிவிடக் கூடாது. கிறிஸ்துவை புகழ்ச்சியாக சொல்ல வேண்டும், தன்னை குறித்து சொல்லாமல் கிறிஸ்துவை பற்றியே அவன் சொல்ல வேண்டும். எனவே தான் யோவானுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. ஆனால் யோவான் சொன்னார், நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் யார் என்று நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபர்ஸ்ட் கசன். எலிசபெத் மலடியாக இருந்தவள் பிள்ளை பேரு பெறும்போது மரியாள் அவளிடத்தில் அனுப்பப்படும் பொழுது எலிசபெத் சொல்லுவார், என் தாயார், என் ஆண்டவனுடைய தாயார், என் ஆண்டவருடைய தாயார். அவரை பார்த்தவுடன் என் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லுவாள். அவ்வளவு உறவுள்ள ஒரு குடும்பம் எலிசபெத் மரியாள் என்று சொல்லுகிறது. எனவே நிச்சயமாக இந்த யோவான் ஸ்நானனுக்கு தாயார் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அந்த யோவான் ஸ்நானன் வளரும் போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும். என்றால் இயேசுவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் வித்தியாசமே ஒரு 6 மாதம்தான். 6 மாதத்திற்குள்ளாக இருவருமே இந்த உலகத்திலே பிறந்து விட்டார்கள். ஆனால் யோவான் ஸ்நானன் என்ன சொல்லுகிறார் என்றால், யார் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கி தங்குவதை நீ காண்பாயோ. இதை நீங்க ஞாபகத்தில் வைக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்ன, நம்ம ஒன்றை ரொம்ப வலியுறுத்துவோம் பார்த்துடுங்க. என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை எடுத்து விட்டு கரையேறும் பொழுது பரிசுத்தாவியானவர் புறாவை போல் வந்து இயேசுவின் மேல் தங்குவார். இதை பார்த்த உடனே ஒரு சத்தமும் வானத்திலிருந்து கேட்கும், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும் பார்த்துடுங்க. ஆனா இந்த வசனம் நிறைவேறினது அதுலா இல்லை அதற்கு முன்னையா, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். நம்ம எல்லாரும் தெரியும், நம்ம எல்லாரும் பேசுவது என்னவென்றால், புறாவை போல பரிசுத்தாவியானவர் வந்து கிறிஸ்துவின் மேல் ஞான ஸ்நானம் பெற்ற பின் அவர் தலையில் இறங்கினார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த காரியம், இது பரிசுத்தாவியானவர் யார் மேல் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொன்னது எப்போது நிறைவேறிற்று, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்கும். நம்ம வந்து நேற்றைய தினமும் இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல போட்டிருந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் முதலாவது பிளைட் ஃபிளை பண்ணி போன சமயத்தில் 120 அடியா என்னமோ பறந்தது என்று சொல்லிவிட்டு அவர்கள் எழுதினார்களாம், வி ஆர் கமிங் ஃபார் கிறிஸ்மஸ் என்று. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு முக்கியமா தோன்றினது எதுதான், தே ஆர் கமிங் ஃபார் கிறிஸ்மஸ். ஆனால் முக்கியமான செய்தி அவர்கள் பகிர்ந்து கொண்டது என்னது, வி ஃப்ளூ. சரிதானே, நீங்க வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துலயும் கூட நீங்க ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார், அடையாளங்கள் செய்வார். ஆனால் முக்கியமான ஒன்றுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அநேக நேரங்களில் இதை நாம் மறந்து விடுகிறோம். எனவே ஒரு காய்ச்சல் வியாதியிலிருந்து சுகமானவுடன் நாம் அதிலேயே தங்கி விடுகின்றோம். அதுவல்ல கர்த்தரினை அழைத்தது. எனக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்த உடனே அதில் தங்கியிருப்பதற்கு கர்த்தரனை அனுப்பவில்லை. ஆண்டவர் என்னை அழைத்தது ஒரு பெரிய ஊழியத்துக்காக. இப்ப பாருங்களேன், யோவான் ஸ்நானன் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா யார்த்து நீ பரிசுத்தாவியினரை காண்கிறியோ அவர்தான் பரிசுத்தாவியினால ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். அவரை அறிமுகம் செய்வதற்காகத்தான் நான் உன்னை அனுப்புகிறேன். இது தேவன் யோவான் ஸ்நானனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் பார்த்துடுங்க. ஆனால் இதை எங்கு பார்க்கிறோம் நாம், மத்தேயு 3 அதிகாரத்திலே 13-15 வாசிக்க வாசிக்கும் போது பரிசேயர் வாராங்க ஞான ஸ்நானம் பெறுவதற்கு. யோவான் சொல்றான் அவங்கள பார்த்துட்டு, புரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சதுசேர் வாராங்க, புரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இயேசு வர்றாரு, இம்மிடியட்டா சொல்றாரு, ஐயா நானெல்லாம் உங்களிடத்திலிருந்து ஞான ஸ்நானம் பெற வேண்டும், நீர் என்னிடத்தில் வரலாமா? காரணம் என்ன? அந்த இடத்தில் தான் யோவான் ஸ்நானன் யாரை கண்டார்? இயேசுவை அல்ல, இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவரை கண்டார். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவரை கண்டபடியால் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், ஐயா நான் உங்களிடத்திலிருந்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன? நான் உங்களுக்கு வந்த முன் தூதன், ஆனால் உம்மிடத்தில் இருப்பதுதான் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம். உம்மிடத்திலிருந்து நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். தடை பண்ணுகிறார். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவானே இப்போது நீ இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சிடுங்களேன். ஒருத்தன் வாரான், அவனை பார்த்து சொல்றார், பிரியன் பாம்பு குட்டி, யார் உனக்கு சொன்னா இங்க வரணும்ட்டு? ஞானஸ்நானம். அடுத்த வாரம் ஒரு பரிசேயன் அவனை பார்த்து, விரியன் பாம்பு குட்டி, யார் உனக்கு சொன்ன? ஞானஸ்நானம். இயேசுவை கண்ட உடனே இவர் அவரிடத்தில் விழுந்து கேட்கிறார், ஐயா நீர் என்னிடத்தில் வரலாமா? நான் உம்மிடத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் இயேசு சொல்லுகிறார், யோவான் தன்னுடைய பிஸியான ஸ்கெடியூல், ஆயிரக்கணக்கானோர் ஞானஸ்நானம் பெறும்போது கூட பரிசுத்தாவியானவர் இயேசுவின் மேல் தங்கினதை காண்பதற்கு அவர் மறக்கவில்லை. அதை அடையாளம் கண்டு கொண்டார். கண்டு கொண்டு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உறவு பிறப்புக்கு முன்னே ஏற்பட்ட உறவு. வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 1:40-45 வரைக்கும் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு இதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைத்தாள். அப்போதே இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட ஒரு பிள்ளை யோவான் ஸ்நானன். இதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னும் ஒன்றை நாம் பார்க்கிறோம், லூக்கா 1:76-80 வரை வாசிக்கும் போது, எலிசபெத்தினுடைய புருஷன் சகரியா பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு சொல்லுகின்றார், நீயோ பாலகனே, தன் குமாரனை பார்த்து சொல்லுகிறார், நீயோ பாலகனே உன்னதமானோருடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலம் நிறைவேறும் வரையிலும் யோவான் ஸ்நானன் வனாந்தரங்களிலே காணப்பட்டான். இன்று 2000 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கும்போது, யோவான் ஸ்நானனை அழைத்து இதற்கென்றால் உன்னதமானோருடைய தீர்க்க தரிசி. நீங்களும் நானும் யார் என்றால் அம்பாசடர்ஸ் ஃபார் கிறைஸ்ட், ஆண்டவருடைய பிரதிநிதிகள். இல்ல, இந்த அம்பாசடர் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரதிநிதி என்று சொல்லும் போது அந்த பவர் அதுல இல்ல, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவர் கிடையாது. அம்பாசடர் அதுல இருக்குது. அந்த அம்பாசடர் சொல்லும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, அமெரிக்கன் அம்பாசடர், அமெரிக்காவுடைய அம்பாசடர் இந்தியாவில் இருக்கிறார். இந்தியாவில் அமெரிக்கன் அம்பாசடர் உண்டு. இந்த அமெரிக்கன் அம்பாசடர்ட கன்னியாகுமரியில் உள்ள மீனவர்கள் காணாமல் போனாங்க. கன்னியாகுமரியில் 100 கணக்கான மீனவர்கள் என்ன செய்தார்கள்? காணாமல் போனார்கள். கன்னியாகுமரியில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அமெரிக்கன் அம்பாசடரை பார்க்க போறாங்கன்னு வச்சுடுங்க. பார்க்க போய் எல்லாரும் கதறாங்க, ஐயா நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, எங்க ஊரில் உள்ள 100 கணக்கான மீனவர்கள் காணாமல் போனார்கள், இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதையுமே செய்யவில்லை, நீங்க தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே அந்த அம்பாசடர் கன்னியாகுமரியில் உள்ளவங்களை பார்த்து, அப்படியா, நாங்கள் இப்போவே கொரியாவில் இருக்கிற எங்கள் ட்ரூப்பை உங்களுக்கு அனுப்பித்தாரோம். கொரியாவில் என்ன இருக்குது? எங்கள் ட்ரூப் இருக்குது, அதை என்ன செய்கிறோம்? அனுப்பித்தாரோம். இன்னும் தொடர்ந்து எங்களுடைய ஒரு கப்பல் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற, அந்த கப்பல் நிறைய இருக்கிற பொருட்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பித்தாரோம் என்று சொல்லுவதற்கான அதிகாரம் இந்தியாவில் இருக்கிற அமெரிக்கன் அம்பாசடருக்கு
இந்தியாவில் இருக்கிற அமெரிக்கன் அம்பாசடருக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் யாரிடத்திலிருந்து உத்தரவு வாங்கணும், அமெரிக்கன் பிரசிடென்ட் கேட்டு உத்தரவு வாங்கி அது சொல்லாமல் தன் இச்சையானபடி கொரியாவில் இருக்கிற கப்பல் அனுப்புறேன், சிங்கப்பூர்ல இருக்கிற கப்பல் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்வதற்கான உரிமை அம்பாசடருக்கு கிடையாது. அவருடைய லிமிட் அவர் அறியவில்லையானால் அவர் திரும்ப அந்த பொசிஷன்ல இருக்க முடியாது. ட்ரம்ப் உடனே என்ன செய்வாங்க, he will dismiss him on the spot. காரணம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய உரிமையையும் நிலைமையையும் அறியாதவன். I am an ambassador for Christ. நீங்க வந்து கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், ஆண்டவருடைய அம்பாசடர். ஆண்டவர் எதை சொல்ல சொன்னாரோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பவுண்டரியை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. யோவான் ஸ்நானனை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உன்னதமானவரின் தீர்க்கதரிசி. அப்படியானால் உன்னதமானவர் ஒருவர் இருக்கின்றார், அவருடைய தீர்க்கதரிசி நீ யாரை பற்றி தான் நீ சொல்ல வேண்டும், உன்னதமானவரை பற்றி தான் சொல்ல வேண்டும். உன்னை பற்றி அல்ல, நீ சாப்பிட்ட வெட்டுக்கிளியை பற்றி அல்ல, உன்னிலும் பெரியவர் ஒருவர், உனக்கு தீர்க்கதரிசியாக உன்னை நியமித்த ஒருவர், அவரை பற்றி சொல்ல வேண்டும். ஐ எம் அன் அம்பாசடர், யூ ஆர் அன் அம்பாசடர். ஆண்டவருடைய பிரதிநிதிகள் நாம். கர்த்தர் சொன்னதற்கு மிஞ்சி எதையும் சொல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால பி கேர்ஃபுல். காரணம் என்ன, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்தவைகள் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். யோவான் ஸ்நானன் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவர் யோவான் ஸ்நானனை அழைத்து இந்த பெரிய ஊழியத்தை கொடுத்த யோவான் ஸ்நானன் ஒருபோதும் அவருடைய நிலைமையை விட்டு மிஞ்சி போகவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நம் மூலமாக கனப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை எதை சொன்னாரோ, வேத புஸ்தகம் எதை சொல்லுகிறதோ, அதிலிருந்து ஒரு எழுத்து கூட கூட்டி உங்களுடைய இச்சையின்படி யாரிடத்திலும் எதையுமே சொல்லிவிடாதீர்கள். You need to be very careful because you are an ambassador for Christ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை தெரிந்து கொண்டீர், எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஐயா. யோவான் ஸ்நானனோ அவர் பெருக வேண்டும் என்று சொல்லி யாருக்கு தீர்க்க தரிசியாக வந்தானோ அவரையே மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உங்களுடைய பிரதிநிதிகள் ஐயா, நாங்கள் உங்களுக்கு அம்பாசடர்ஸ். ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை தவிர எதையும் நாங்கள் சொல்லிவிடாதபடி எங்களுடைய வாழ்வில் உம்மை மாத்திரம் நாங்கள் முன்னிறுத்தி, வேத புஸ்தகத்தை மட்டும் நாங்கள் நிலைநிறுத்தி, எங்களுடைய சொல்லிலும் எங்களுடைய செயலிலும் கிறிஸ்து மகிமைப்படும்படியாக வாழும்படியான கிருபைகளை தாரும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.